إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيحه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் ஆருயிர் அண்ணல் நானிலத்து நாயகர் விண்ணகத்து வேந்தலர் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய போதனைகளை தங்களது வாழ்க்கையில் அடியொட்டி நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கைமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் கூடியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய என்னென்ன கட்டளைகள் ஏவல்கள் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோமோ அவைகளையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற மார்க்கத்தை வாழும் வழியாகவும் வாழும் கலையாகவும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நெறிப்படுத்தப்பட்ட அதே போன்று மிகச்சிறந்த முறையில் கலை நயப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தது மட்டுமல்லாது இந்த மார்க்கத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் அவனே ஏற்றிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை இந்த மார்க்கத்தை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதனை பாதுகாக்கவும் செய்கிறோம் என்று அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கிறான். இப்படி இந்த மார்க்கத்துடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்திய அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கால மாற்றங்களுக்கும் சமூக மாற்றங்களுக்கும் ஏற்ப வித்தியாசமான வேறுபட்ட செயற்திட்டங்களை ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களின் மூலம், சிந்தனையாளர்களின் மூலம் இந்த உலகிலே அல்லாஹ் அறிமுகம் செய்திருக்கிறான். அடிப்படைகளில் மாற்றம் இல்லாமல் அணுகுமுறைகளில் மாற்றம் ஏற்படலாம். இலக்குகளில் மாற்றம் இல்லாமல் வழக்குகளில் மாற்றம் ஏற்படலாம் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்ட அந்த அறிஞர்களும் அவர்களது சமூகத்தின் தேவைகளுக்கும் காலத்தின் அறைகூவல்களுக்கும் ஏற்ப வித்தியாசமான வேறுபட்ட செயற்திட்டங்களின் ஊடாக சமூகத்தின் ஆன்மீக, அரசியல், பொருளாதார, தார்மீக மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னல்லாஹ யபஅது லிஹாதிஹில் உம்மா அலா ராஸி குல்லி மியத்தி சனா மை யுஜத்திது லஹா அம்ர தீனஹா. ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் என்னுடைய சமூகத்தை புத்தாக்கம் செய்து புத்துயிர் ஊட்டக்கூடிய புரட்சியாளர்களையும் சிந்தனையாளர்களையும் அல்லாஹ் அனுப்பி கொண்டிருப்பான் என்ற ஹதீஸும் இந்த உண்மையைத்தான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இது அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முஜத்தித் என்ற வார்த்தை, முஜத்தித் என்ற வார்த்தைக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது புரட்சியாளர்கள், புத்தாக்க சிந்தனையாளர்கள் என்ற இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த புரட்சியாளர்களும் புத்தாக்க சிந்தனையாளர்களும் ஏக காலத்தில் ஏகப்பட்டவர்கள் சமூகத்தில் இருக்கலாம், அவர்கள் ஈடுபடக்கூடிய துறைகளும் வேறுபட்டவைகளாக இருக்கலாம் என்று இமாம்களான ஷம்சுத்தீன் அஸ்-ஸஹபி, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், இமாதுத்தீன் இப்னு கதீர், இப்னுல் அசீர் போன்ற உலமாக்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, முஸ்லிம் சமூகத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய வரலாற்றில் மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமான நடைமுறை சாத்தியமான வேலை திட்டங்களில் ஒன்றுதான் மதரசாக்கள் என்ற கல்வி கூடங்களின் உருவாக்கமாகும். ஹிஜ்ரி 4-5 நூற்றாண்டுகளில் மதரசாக்கள் என்ற பாதுகாப்பு கோட்டைகள், கல்வி கூடங்கள் உருவாக்கப்படுகின்றன. நிவாமுல் முல்க் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி, அலத் அர்சலான், மலிக் ஷா போன்ற ஆட்சியாளர்களின் காலப்பிரிவுகளில் பக்தாத், கூஃபா, பஸ்ரா, டமஸ்கஸ், புகாரா, சமர்கந்த், கெய்ரோ போன்ற இஸ்லாமிய பெருநகரங்களில் மதரசாக்கள் என்ற கல்வி கூடங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு காலப்பிரிவிலும் ஒவ்வொரு இஸ்லாமிய நிலப்பரப்பிலும் மதரசாக்கள் ஒவ்வொன்றாக உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. எங்களுடைய நாட்டோடு, இலங்கை திருநாட்டோடு பூகோள ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிக நெருக்கமாக தொடர்பு கொண்டிருக்கும் இந்திய துணைக்கண்டத்திலும் மதரசாக்கள் உருவாக்கப்பட்டதற்கான நீண்டதொரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இந்தியாவில் கொடிகட்டி பறந்த முகலாய சாம்ராஜ்யம் ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஊடுருவலின் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியடைய ஆரம்பிக்கிறது. முகலாய சாம்ராஜ்யம் குற்றுயிராக ஆகி அதனுடைய இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருந்த காலம் 1857 உலமாக்களுடைய, இந்திய உலமாக்களுடைய வழிநடத்தலின் அடிப்படையில் ஆங்கில ஆதிக்கத்திற்கு எதிராக, ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சுதந்திர போராட்டம் தோல்வியில் முடிவடைகிறது. முகலாய சாம்ராஜ்யமும் வீழ்ச்சியடைந்து போகிறது. இந்த தோல்வியினால், வீழ்ச்சியினால் எமது முஸ்லிம் சமூகம் இரண்டு வகையான மிக பயங்கரமான பிரச்சினைகளுக்கு, அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கிறது. அதிலே முதலாவது என்னவென்றால், எமது முஸ்லிம் சமூகம் நிராசை அடைந்து, நம்பிக்கை இழந்து, விரக்தியின் பக்கம் தள்ளப்பட்டு போகிறது. இரண்டாவது, கிறிஸ்தவ மிஷனரிகளின் மதமாற்று நடவடிக்கை மேலும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளில் இருந்து முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற இராணுவ ரீதியாகவும் சிந்தனா ரீதியாகவும் தாக்குதலுக்கு உட்பட்டிருந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்க்கத்துடைய கொள்கை கோட்பாடுகளை பேண வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகத்தின் கலாச்சார பாரம்பரியங்களையும் மரபுரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்தியா இன்னொரு ஸ்பெயினாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தூர நோக்கும் தூய எண்ணமும் கொண்ட உலமாக்கள் மதரசாக்கள் என்ற கல்விக் கூடங்களை நிறுவ ஆரம்பிக்கிறார்கள். அதன் ஆரம்ப கட்டமாக 1866 மே மாதம் 30ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இந்திய தலைநகர் டில்லியில் இருந்து 150 கிலோமீட்டர் வடக்காக அமைந்துள்ள தேவ்பந்த் என்ற குக்கிராமத்தில் செட்டா மஸ்ஜித் என்ற பள்ளிவாயிலுடைய முற்றத்தில் அமைந்திருந்த மாதுளை மரத்தடியில் முல்லா மஹமூத் என்ற ஒரே ஆசிரியரையும் மஹமூதுல் ஹசன் என்ற ஒரே மாணவரையும் கொண்டு தாருல் உலூம் என்ற ஒரு மார்க்க கல்விக்கூடம் மிக மிக எளிமையாக ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக அதே வருடம் 1866 நவம்பர் மாதம் 9ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தலைநகர் டில்லியில் இருந்து வடக்காக 170 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த சஹாரன்பூர் என்ற நகரத்திலே மவாஹிரே உலூம் என்ற இன்னொரு மதரசாவும் ஆரம்பிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கமாக இந்தியாவின் தென் கரையோர பகுதிகளில் போர்த்துக்கேயர்களும் ஒல்லாந்தர்களும் அவர்களது ஆதிக்கத்தை ஆக்கிரமிப்பை பலப்படுத்தியிருந்தார்கள். இந்த காலப்பிரிவில் போர்த்துக்கேயர்களுடைய ஒல்லாந்தர்களுடைய ஆக்கிரமிப்பு காலப்பகுதியில் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தின் ஒழுக்க விழுமியங்களை மரபுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தென்னிந்தியாவின் தலை சிறந்த உலமாக்கள் தங்களது காத்திரமான பங்களிப்புகளை மார்க்கத்திற்காக சமூகத்திற்காக செய்திருக்கிறார்கள். மாதிஹுர் ரசூல், வித்ரியா தந்த வித்தகர் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய சதபத்துல்லா அப்பா, அதே போன்று சைகா சாஹி வலியுல்லா, அல்லாமா அல் ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் போன்ற தென்னகத்தின் தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள் கீழக்கரையிலும் காயல் பட்டணத்திலும் மதரசாக்களை நிறுவ ஆரம்பிக்கிறார்கள். வேலூரில் அப்துல் வஹாப் ஹசரத் அவர்கள் அல் பாத்தியாத்து சாலிஹாத் என்ற மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள். கேரளத்திலும் அல் மதரசத்து நூரியா ஆரம்பிக்கப்படுகிறது. இது போன்ற தென்னிந்தியாவின் மதரசாக்களிலேதான் எமது நாட்டுடைய ஆரம்ப கால உலமா பெருமக்கள், பழுத்த பழைய உலமாக்கள் இது போன்ற மதரசாக்களிலேதான் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறார்கள், மிக பெரும் விளக்கசாலிகளாக மாறியிருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக கீழக்கரை என்ற ஊருக்கும் இலங்கை முஸ்லிம்களுக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு காணப்பட்டது. ஆன்மீக ரீதியான, வர்த்தக ரீதியான, கலாச்சார ரீதியான மிக நெருக்கமான தொடர்பு கீழக்கரைக்கும் இலங்கைக்கும் இடையிலே காணப்பட்டது. பொதுவாக கிழக்கிலங்கையின் ஒரு நாட்டார் பாடலின் மூலம் இதனை எங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அக்கரை பற்றியிலோ அதற்கங்காலே காத்தான்குடியிலோ அவர் கண்டி கொழும்பிலோ கண்காணா தேசமோ கீழக்கரையோ எந்த கிளி எங்கிருந்து பேசியதோ என்ற இந்த கிழக்கிழங்கையின் நாட்டார் பாடலிலே வீட்டை விட்டு வெளியே சென்ற கணவர் பக்கத்து ஊர்களுக்கு சென்றிருக்கலாம், அதனை தாண்டினால் நாட்டுடைய தலைநகர் கண்டிக்கு சென்றிருக்கலாம், அதனையும் தாண்டினால் வர்த்தக தலைநகர் கொழும்புக்கு சென்றிருக்கலாம், கடல் கடந்து போயிருந்தால் கீழக்கரைக்குத்தான் பெரும்பாலும் போயிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்து பெண்களிடம் முஸ்லிம் சமூகத்திலே காணப்பட்டிருந்தது. இந்த தொடர்பு அல்லாமா அல் ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை ஆலிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் இன்னும் பலம் பெறுகிறது, இன்னும் அதிகரிக்கிறது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய நாட்டில் மதரசாக்களும் உலமாக்களும் மிக குறைவாக இருந்த காலப்பிரிவில் மாப்பிள்ளை லப்பை ஆலிம் அவர்களால் இயற்றப்பட்ட அல் மகானி, ஃபதுஹுத்தையான் போன்ற அரபு தமிழ் சட்ட கருவூலங்களை அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை முஸ்லீம்கள் தங்களது மார்க்க கடமைகளை நிறைவேற்றி வந்தார்கள். இதுபோன்று எங்களது இலங்கை நாடும் 1505 முதல் 1948 வரைக்கும் ஐரோப்பியர்களுடைய மிக மோசமான ஆக்கிரமிப்பின் கீழ் சிக்குண்டிருந்தது. இந்த காலப்பிரிவின் முஸ்லிம் சமூகம் இந்த காலனித்துவ காலப்பிரிவின் நெடுகிலும் மிக பயங்கரமாக முஸ்லிம் சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தது. முஸ்லிம் சமூகத்தை இந்த வீழ்ச்சியில் இருந்து பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம் சமூகத்தை மீட்டெடுத்து ஆன்மீகம், கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி போன்ற துறைகளில் பலம் பெற்ற சமூகமாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலப்பருவில் முஸ்லிம் அறிஞர்களுக்கு தோன்றுகிறது. அந்த வகையில் இஸ்லாமிய அறிஞர்கள், எங்களது முன்னோர்கள் வித்தியாசமான இரண்டு கோணங்களில் முஸ்லிம் சமூகத்தின் மேம்பாட்டுக்காக வளர்ச்சிக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதிலே முதலாவது, சமய சூழலில் நவீன கல்வியை முஸ்லிம் சமூகத்திற்கு வழங்குவதன் ஊடாக காலத்தின் அறைகூவல்களுக்கு முகம் கொடுக்கும் தகுதி பெற்ற ஆளுமை பண்புகள் கொண்ட கல்வி சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தில் இந்த நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக முஹம்மது காசிம் சித்திலப்பை ரஹிமஹுல்லா அவர்கள் அல் மதரசத்துல் ஹைரியா அல் இஸ்லாமியா என்ற முதல் பாடசாலையை கொழும்பில் 1884 ஆண்டிலே ஆரம்பித்து வைக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நாட்டில் ஆங்கில மயப்படுத்தப்பட்ட ஆங்கில பாடசாலைகள் நிறைய காணப்பட்டிருந்தாலும் அந்த பாடசாலைகளை விட்டு முஸ்லிம் சமூகம் ஒதுங்கியே காணப்பட்டது. அந்த பாடசாலைகளை முற்று முழுதாக புறக்கணித்தார்கள். காரணம் என்னவென்றால், ஆங்கிலேயர்களுடைய காலனித்துவ சக்திகளுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் சந்தேக கண்கொண்டு பார்த்த முஸ்லிம்கள் அவர்களது பாடசாலைகளையும் கூட மதமாற்றத்திற்கான கலாச்சார கலைப்புக்கான சிந்தனா ரீதியான படையெடுப்புக்கான முயற்சிகளில் திட்டங்களில் ஒன்றாகத்தான் அந்த பாடசாலைகளையும் முஸ்லிம்கள் கருதினார்கள். எனவே ஆங்கிலேயர்களினால் பிரிட்டிஷ்காரர்களினால் நடாத்தப்பட்டு வந்த பாடசாலைகளை முஸ்லிம் சமூகம் ஒட்டுமொத்தமாக கைகழுவியது. இதனால் கல்வித்துறையில் முஸ்லிம் சமூகம் பின்தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அரச உத்தியோகங்கள் கிடைக்கவில்லை, முஸ்லிம் சமூகம் வீழ்ச்சியின் பக்கம் தள்ளப்பட்டு கொண்டிருந்தது. அறிஞர் சித்திலப்பை அவர்கள் தங்களது தொலைநோக்கு பார்வையினூடாக சிந்திக்கிறார்கள், முஸ்லிம் சமூகத்திற்கு ஆங்கில கல்வியின் மீது, நவீன கல்வியின் மீது தனிப்பட்ட கோபதாபங்கள், வாய்க்கால் தகராறுகள் கிடையாது. ஆங்கில கல்வியை, நவீன கல்வியை புறக்கணிப்பதற்கான காரணம் என்னவென்றால் மதமாற்ற அச்சம்தான். எங்களது கலாச்சார பாரம்பரியங்களை, மரபுரிமைகளை இந்த பாடசாலைகள் கேலி செய்கின்றன, இறை நம்பிக்கைக்கு பாதகமான அம்சங்களை எமக்கு போதிக்கின்றன என்ற காரணத்தினால்தான் முஸ்லிம் சமூகம் இந்த பாடசாலைகளை புறக்கணிக்கிறது. எனவே மதமாற்ற அச்சமற்ற, கலாச்சார கலைப்பு அற்ற, சிந்தனா ரீதியான படையெடுப்புகளுக்கான பயம் அற்ற ஒரு சூழலில் நவீன கல்வியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தால் அந்த கல்வியை கற்பதில் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள் என்று அறிஞர் சித்திலப்பை அவர்கள் நம்பினார்கள். அதன் அடிப்படையிலேதான் 1884 ஆண்டு அல் மதரசத்துல் ஹைரியா அல் இஸ்லாமியா என்ற பாடசாலையை கொழும்பிலே ஆரம்பிக்கிறார்கள். இதனை ஆரம்பிப்பதற்காக உராபி பாஷா, வாபிசி மரிக்கார் போன்ற சமூக தலைவர்களும் அந்த காலத்திலே அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எமது முன்னோர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஹராம் என்ற ஒரு பத்துவாவை கூட வழங்கியிருந்தார்கள். கசாவத்தை ஆளின் போன்ற ஆரம்ப கால தலை சிறந்த இலங்கை ஆளின்கள் ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று தீர்ப்பு சொன்னார்கள். இந்த பத்துவா இன்று எள்ளி நகையாடப்பட்டாலும் எமது முஸ்லிம் சமூகத்தில் மதமாற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணம் இந்த பத்துவாவாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்றால் ஆங்கிலேயர்களின் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். அங்கே மதமாற்ற அச்சம் இருக்கிறது, கலாச்சார கலைப்பு இருக்கிறது, சிந்தனா ரீதியாக மாணவர்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த அச்சுறுத்தல்களை கருத்திலே கொண்டுதான் அவர்கள் இந்த ஃபத்வாவை வழங்கியிருந்தார்கள். மார்க்க தீர்ப்புகள் என்பது காலத்தை பொறுத்து வேறுபடக்கூடியவைகள், நெகிழ்வு தன்மை கொண்டது. அந்த காலத்திலே அந்த ஃபத்வா வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அது ஒத்து வராததாக இருக்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அறிஞர் சிச்சிலபை அவர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த கல்வி புரட்சியை அவரை தொடர்ந்து ஐஎல்எம்ஏ அசீம், பிபி தாயா, ராசிக் பரீத், ஏஎம்ஏ அசீம், பதியுத்தீன் மஹ்மூத் போன்ற முஸ்லிம் சமூகத்தின் மிகச்சிறந்த கல்விமான்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இன்று அல்லாஹ்வின் அருளால், முன்னோர்களின் அயராத உழைப்பினால் எமது முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையில் ஆரோக்கியமானதொரு நிலையை அடைந்திருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலப்பிரிவில் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக முடுக்கிவிடப்பட்டிருந்த அச்சுறுத்தல்களில் இருந்து சமூகத்தை ஆன்மீக ரீதியாக, தார்மீக ரீதியாக மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட இரண்டாவது வேலை திட்டம்தான் ஆங்கிலேயர்களுடைய, ஒல்லாந்தர்களுடைய, போர்த்துகீயர்களுடைய இந்த நான்கு நூற்றாண்டுகளையும் தாண்டிய காலனித்துவ காலப்பிரிவில் முஸ்லிம் சமூகம் அடிப்படையான மார்க்க கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள போதுமான அறிவு கூட இல்லாதவர்களாக, அறியாமையின் பள்ளத்தாக்கில் முஸ்லிம் சமூகம் வீழ்ந்து கிடந்தது. இந்த சமூகத்திற்கு மார்க்க ஞானத்தை, மார்க்க கல்வியை இவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக மார்க்க ஞானத்தையும் சமூக பற்றும் கொண்ட ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலின் ரஹிமஹுல்லா அவர்கள் வெளிகாமத்தில் ஆற்றங் கரையோரத்தில் அமைந்திருந்த புகாரி மஸ்ஜிதின் திண்ணையில் மதரசத்துல் பாரி பி மஸ்ஜிதில் புகாரி அலன் நகரில் ஜாரி என்ற இலங்கையின் முதல் மதரசாவை 1884ஆம் ஆண்டு ஆரம்பித்து வைக்கிறார்கள். 1884ஆம் ஆண்டு என்பது இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் மறக்க முடியாத பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஆண்டாக இருக்கிறது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இதனைத் தொடர்ந்து 1892ஆம் ஆண்டிலே இலங்கையின் புகழ் பூழ்த்த பல நூறு ஆலிம்களை உருவாக்கிய அல் பஹஜத்துல் இப்ராஹிமியா என்ற மதரசா காலி கோட்டையில் ஆரம்பிக்கப்படுகிறது. எமது நாட்டின் அனைத்து பாகங்களிலும் அந்த மதரசாவில் பட்டம் பெற்ற நிறைய உலமாக்கள் இன்றும் கூட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எமது சமூக மேம்பாட்டுக்காக உழைத்த அரும்பெரும் உலமாக்கள் அந்த மதரசாவில் இருந்து பட்டம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த மதரசாவில் இருந்து அல் பஹ்ஜி என்ற பட்டத்தோடு வெளியேறிய அப்துல்லா ஹசரத் அவர்களினால்தான் 1954ஆம் ஆண்டளவில் ஷர்கியா என்ற கிழக்கிலங்கையின் முதல் மதரசாவும் ஆரம்பிக்கப்பட்டது என்பது வரலாற்றின் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இப்படியாக எமது முஸ்லிம் சமூகம் அறியாமையின் பள்ளத்தாக்கில் வீழ்ந்து கிடந்தது. மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாது. மார்க்கத்தின் அடிப்படை கடமைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள போதுமான அறிவு அவர்களிடம் காணப்படவில்லை. நாகரிகம் தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, பாரம்பரியம் தெரியாது. பெரும்பாலான முஸ்லிம்கள் மார்க்கத்தை விட்டும் ஒதுங்கியவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். இந்த மதரசாக்கள் ஒவ்வொரு ஊரிலும் உருவாக்கப்பட்டதன் பின்னால் இந்த மதரசாக்களுடைய வளர்ச்சியின் பின்னால் அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு ஊரிலும் மதரசாக்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தன. உலமாக்கள் உருவெடுத்தார்கள். சமூக மேம்பாட்டுக்காக, சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்காக அரும்பெரும் சேவைகளை இந்த உலமாக்கள் மேற்கொண்டார்கள். ஒரு காலத்தில் எமது நாட்டில் தலைநகரத்திலும் முக்கியமான நகரங்களிலும் ரமதானுடைய மாதத்தில் தராவிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் இருந்து காயல்பட்டணத்திலும் கீழக்கரையிலும் இருந்து உலமாக்கள் இறக்குமதி செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு ரமதானிலும் நூற்றுக்கணக்கான ஹாஃபிதுகளும் உலமாக்களும் எங்களுடைய இலங்கை நாட்டில் இருந்து உலகின் பல நாடுகளுக்கும் தராவியுடைய தொழுகைக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த ஆன்மீக கல்வி வளர்ச்சியின் அடிப்படை இந்த மதரசாக்களுடைய உருவாக்கமாகத்தான் இருக்கிறது. வரலாற்றில் எங்களால் மிக தெளிவாக அவதானிக்க முடியும், எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த பிரதேசங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் சதித்திட்டம் தீட்டினார்களோ அவர்கள் முதன்மையாக கை வைத்தது அந்த சமூகத்தின் உலமாக்களிலும், உலமாக்கள் ஊற்றெடுக்கும் மதரசாக்களிலும் மார்க்க ஞானம், மார்க்க உணர்வு ஊட்டப்படும் கல்வி கூடங்களிலும் தான் அவர்கள் முதன்மையாக கை வைத்தார்கள். ரஷ்யாவுடைய வரலாற்றை எங்களுக்கு அவதானிக்கலாம். புகாரா, சமர்கந்த், பலக், திருமில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இஸ்லாமிய நாகரிகத்தின் மிக பெரும் மேதைகளை ஈன்றெடுத்த இந்த ரஷ்யாவுடைய பிரதேசம் ஒரு காலத்தில் அல் குர்ஆனை கண்களால் காண முடியாத, அரபு மொழியை பேச தெரியாத, அரபு மொழி என்றால் அது எந்த எழுத்து வடிவத்தை கொண்டது என்பதனை கூட தெரியாத அளவுக்கு அந்த பிரதேசங்களில் இஸ்லாம் அடியோடு அழிக்கப்பட்ட வரலாறு அண்மையில் நடந்ததுதான். இதற்கு அந்த சக்திகள், இந்த கம்யூனிச சக்திகள் கையில் எடுத்த முதல் திட்டம் என்னவென்றால், இந்த சமூகத்தின் உயிரோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய மார்க்க உணர்வை ஊட்டக்கூடிய உலமாக்களையும், உலமாக்களை ஈன்றெடுக்கக்கூடிய மதரசாக்களையும் தடை செய்வதன் ஊடாகத்தான் இஸ்லாத்துக்கு எதிராக இந்த அழிப்பு நடவடிக்கைகளை அந்த சக்திகள் மேற்கொண்டன என்பதனை வரலாறு இன்றும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயினை எடுத்துக் கொள்ளலாம். ஸ்பெயின் என்பது 8 நூற்றாண்டுகள் இஸ்லாம் கொடிகட்டி பறந்த பிரதேசம். உலகத்துக்கு அறிவியலையும் மருத்துவத்தையும் விஞ்ஞானத்தையும் வானவியலையும் சமூகவியலையும் கற்றுக் கொடுத்த நாடு முஸ்லிம்களுடைய ஸ்பெயின். அந்த ஸ்பெயினில் இருந்து இஸ்லாம் இன்று துடை தெரியப்பட்டிருக்கிறது என்றால், அந்த திட்டத்திற்கான, அந்த வேலை திட்டத்தை மேற்கொள்வதற்கான முதல் கட்ட நடவடிக்கை அங்கிருந்த உலமாக்கள் கொன்றொழிக்கப்பட்டார்கள். உலமாக்களை ஈன்றெடுக்கும் மதரசாக்கள் இல்லாதொழிக்கப்பட்டது. அதன் பின்னணியிலேதான் இன்று இஸ்லாத்துடைய வாடை கூட நுழைய முடியாத ஒரு நாடாக ஸ்பெயின் இன்று மாறியிருக்கிறது. 1924 மார்ச் மாதம் 3ஆம் திகதி 8 நூற்றாண்டுகளுக்கு மேலாக சுமார் மிக பெரும் 100 ஆண்டு காலம் உலகில் உஸ்மானிய சாம்ராஜ்யம் என்ற பெயரோடு தலையில் மிருந்து கொடிகட்டி பறந்த சாம்ராஜ்யம் 1924 மார்ச் மாதம் 3ஆம் திகதி வீழ்த்தப்படுகிறது. முஸ்தபா கமால் அத்தா துருக்குடைய மதச்சார்பற்ற அரசாங்கம் அதன் பின்னணியில் ஆட்சிக்கு வருகிறது. அந்த அரசு ஆட்சிக்கு வந்ததோடு செய்த முதல் வேலை என்னவென்றால், உலமாக்கள் ஒதுக்கப்பட்டார்கள். நாட்டில் காணப்பட்ட 1000000 மார்க்க கல்விக்கூடங்கள், மதரசாக்கள் இழுத்து மூடப்பட்டன. எந்த அளவுக்கு என்றால், 1933 ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த நாட்டில் அரபு மொழி தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லக்கூடிய முஅஸ்ஸின்கள், தொழுகை நடத்தக்கூடிய இமாம்களும் கூட அரபு மொழியை பாவிக்கவே கூடாது என்று அரபு மொழிக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிக பெரும் இடைவெளி ஏற்படுத்தப்பட்டது. அதுவரைக்கும் துருக்கிய மொழி அரபு எழுத்தணியின் மூலம்தான் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இன்று பாரசீகம், உருது போன்ற மொழிகள் அரபு எழுத்தணியில் எழுதப்படுவதைப் போல 1933 வரைக்கும் துருக்கி மொழியும் அரபு எழுத்தணியின் மூலம்தான் எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது. உஸ்மானிய கலீஃபாக்களுடைய கடிதங்கள் அதற்கு மிக பெரும் சான்றாக இன்று வரை காணப்படுகிறது. அதன் பின்னர் துருக்கி மொழியின் எழுத்தணியாக எழுத்து வடிவமாக லத்தியின் எழுத்துக்கள் மாற்றீடாக கொண்டு வரப்படுகிறது. இன்று வரைக்கும் துருக்கி மக்கள் முஸ்லீம்கள் லத்தியின் எழுத்துக்களிலேதான் தங்களது மொழியை எழுதி கொண்டிருக்கிறார்கள். அரபு மொழியை விட்டும் அரேபியர்கள் மீது இருந்த வெறுப்புணர்வின் காரணமாக அரபு மொழியை ஒதுக்கி தள்ளினார்கள். மார்க்க கல்விக்கூடங்களை இழுத்து மூடினார்கள். அந்த நாடு மிக பெரும் அதர பாலால் பாதாளத்தின் பக்கம் நாகரீகத்திலே தள்ளப்பட்டிருந்த ஒரு வரலாற்றையும் எங்களால் அவதானிக்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, எனவே ஒரு நாட்டில் வாழும் முஸ்லிம்களுடைய மார்க்கத்தையும் அடிப்படை கோட்பாடுகளையும் கலாச்சார பாரம்பரியங்களையும் ஒழுக்க விழுமியங்களையும் மரபுரிமைகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கோட்டைகள் இந்த மார்க்க கல்விக்கூடங்கள் மதரசாக்கள் தான் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மதரசாக்கள் தோற்றத்தில் எளிமையானவைகள், பார்வைக்கு மிக எளிமையாக காட்சியளிக்கக்கூடியவைகள். ஆனால் சமூகத்தின் உயிரோட்டத்தை, சமூகத்துக்கு இஸ்லாமிய உணர்வை ஊற்றெடுக்க செய்யக்கூடிய நீரூற்றுக்கள் இந்த மதரசாக்கள் தான் என்ற யதார்த்தத்தை நாங்கள் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரம் இன்று மதரசாக்கள் வளப்படுத்தப்பட வேண்டும். காலமாற்றங்களுக்கு ஏற்ப, சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப தரப்படுத்தப்பட வேண்டும், தரமேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்து உண்மையில் வரவேற்கத்தக்கதுதான். மதரசாக்கள் இருந்த நிலைமையை விட, இருக்கும் தரத்தை விட இன்னும் தரமேற்றப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த தரப்படுத்தல், அந்த முன்னேற்றம் எந்த வகையில் ஏற்பட வேண்டும் என்பதில் சரியான புரிதல் எமக்கு இருக்க வேண்டும். இன்று இந்த கருத்தின் அடிப்படையில், இந்த வாதத்தின் அடிப்படையில் மதரசாக்களில் குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் கொஞ்சமாக தொட்டுக்கொண்டு தொழில் வாய்ப்பு கல்விகள் இன்று மதரசாக்களில் அதிகம் உட்புகுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு பெயர் முன்னேற்றம், இதற்கு பெயர் தரப்படுத்தல் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, மதரசாக்களுடைய தரப்படுத்தல் என்றால், மதரசாக்கள் முன்னேற்றப்படுத்த வேண்டும் என்றால் அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய ஃபிக்ஹுடைய துறையில் உயர் கற்கை நெறிகளை உருவாக்குவதன் ஊடாக அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் உருவாக்கப்பட வேண்டுமே ஒழிய ஃபிக்ஹையும் குர்ஆனையும் ஹதீஸையும் கொஞ்சமாக தொட்டுக்கொண்டு மதரசாவுடைய மார்க்க துறையை விட்டும் அவர்கள் அவர்கள் தூரமாக்கப்படுத்தப்படுவார்களாக இருந்தால் இது உண்மையில் மேம்பாடு அல்ல, வளர்ச்சி அல்ல. எமது அறிவு பாரம்பரியம், எமது கல்வி பாரம்பரியம் வீழ்ச்சியின் பக்கம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரான அதிபயங்கரமான சதி திட்டங்கள் முழு உலகத்திலும் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவைகளை தைரியமாக எதிர்கொள்ளும் தகைமை படைத்த உலமாக்கள் மதரசாக்களில் உருவாக்கப்பட வேண்டும். அல் முஸ்தஃபிரீகூன் என்ற மேலே செய்ய அறிஞர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள், பிணையான அர்த்தங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் துறை போக கற்ற உலமாக்கள் மதரசாக்களில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். இன்று இலங்கை முஸ்லிம்கள் நாங்கள் ஒரு சிறுபான்மை சமூகமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல வகையான சட்ட பிரச்சினைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றன. முழுக்க முழுக்க முஸ்லிம் நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை வைத்து இப்னு பாஸ் அவர்கள் கொடுத்த ஃபத்வாவையோ, முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் யூசுப் பர்தாவி அவர்களினால் கொடுக்கப்பட்ட ஃபத்வாவையும் வைத்துக் கொண்டு எங்களது நாட்டு முஸ்லிம்களுக்கு ஃபத்வா கொடுக்க முடியாது. ஃபத்வா கொடுப்பதற்கு முன்னர் முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்ற ஒரு ஃபிக்ஹை உருவாக்குவதற்கு முன்னர் அந்த நாட்டு சமூகத்தின் முஸ்லிம்களின் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பள்ளின சமூகங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் வரையறுக்கப்பட்ட உரிமைகளும் மத சுதந்திரமும் வழங்கப்பட்டிருக்க முஸ்லிம் சமூகத்துடைய எதிர்கால சட்டங்களை ஃபிக்ஹுடைய சட்டங்களை ஷாஃபிஈ மதுஹபுடைய கோடுகளுக்கு உள்ளால் இருந்து கொண்டு உசூலுல் ஃபிக்ஹ் அல் இஸ்லாமி மகாசிதுஷ் ஷரியா அல் கவாயிதுல் ஃபிக்ஹியா இந்த அடிப்படைகளை மிக சரியாக புரிந்து கொண்டு இலங்கை முஸ்லிம்களுக்கான ஃபிக்ஹுல் அகல்லியாவை உருவாக்கும் திறனை கொண்ட உலமாக்கள் மதரசாக்களில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும். மதரசாக்களுடைய முன்னேற்றம் மதரசாக்களுடைய மேம்பாடு தரப்படுத்தல் இப்படித்தான் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக கொஞ்சம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஃபிக்ஹையும் ஊறுகாய் போன்று தொட்டுக்கொண்டு தொழில் வாய்ப்புகளுக்கான கல்வியை மதரசாக்களில் கொடுக்க முற்படுவோமாக இருந்தால் எமது அறிவு பாரம்பரியம் வெகு விரைவில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே எமது நாட்டுக்கு அல்லாஹ் வளமாக தந்திருக்கக்கூடிய எமக்கு வரமாக தந்திருக்கக்கூடிய மதரசாக்களை நாம் பாதுகாக்க முயற்சிப்போமாக. அந்த மதரசாக்களை மிகச் சரியான முறையில் சரியான புரிதலின் அடிப்படையில் பலப்படுத்தி மிக பலமான ஒரு முஸ்லிம் சமூகத்தை எதிர்காலத்தில் உருவாக்க நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.